திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் திருநாவுக்கரசு நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? திரு அதிகை தலத்துல குணபர ஈச்சரம் அப்படின்னு ஒரு சிவன் கோயில் கட்டப்பட்டது. அது 1400 வருடங்களுக்கு முன்னால கட்டப்பட்டது. சரியா, அந்த கோயில யாரு, எப்ப, எதுக்கு, எப்படி கட்டினாங்க அப்படிங்கறதா இன்னைக்கு கதை. சரிங்களா? சரி, இந்த நிகழ்வு நம்ம திருநாவுக்கரச பெருமானுடைய வாழ்க்கையோட தொடர்புடைய ஒரு நிகழ்வு. சரிங்களா, உங்களுக்கு திருநாவுக்கரச பெருமான் தெரியும் இல்லையா? முன்னாலே ஆட்சி கதையில சொல்லியிருக்கல்ல, ஒரு தடவை அதை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கணுமா நம்ம? இப்போ நம்ம நாவுக்கரச பெருமான் வந்து திருமுனைப்பாடி நாட்டுல திரு ஆமூர்ங்கிற ஊர்ல பிறந்தாங்க. அவங்களுடைய பேரு மருள் நீக்கியார். அவங்களுக்கு ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்க பேரு திலகவதியா. இவங்களுடைய அம்மா அப்பா ரொம்ப சின்ன வயசுலயே இறந்துடுறாங்க, அதனால அக்கா தான் தம்பியை பாதுகாத்து வளர்த்துட்டு வராங்க. இப்போ தம்பிக்கு 18 வயசு ஆகும்போது தம்பி என்ன பண்றாரு, சமண சமய கொள்கையால ஈர்க்கப்பட்டு என்ன ஆயிடுது, பாடலி நகர்ங்கிற இடத்துக்கு போய் அப்படியே சமணர் ஆயிடுறாரு. அங்க அவருக்கு தர்மசேனருங்கிற பட்டம் கொடுத்து வச்சிருந்தாங்க. ரொம்ப உயரமான இடத்துல அவர் இருந்தார். சரி, அக்காவை மறந்தே போயிட்டார். அக்கா என்ன பண்ணாங்க, திலகவதியார் அவங்க திரு அதிகை திருக்கோயில்ல சாமிக்கு எப்போது தொண்டுகள் செஞ்சு சிவத்தொண்டு செஞ்சு அங்கேயே வாழ்ந்துட்டே இருந்தாங்க. சாமிகிட்ட என் தம்பியை திருப்பி கொடுங்க, என் தம்பி திரும்பவும் சைவத்துக்கு வரணும் வரணும் வரணும்னு விண்ணப்ப வச்சுட்டே இருந்தாங்க. அப்ப நம்ம சாமி என்ன பண்ணாங்க, தர்மசேனருக்கு சூளை நோய் கொடுத்து திரும்பவும் சைவ சமயத்துக்கு வர வச்சிட்டார். சரியா, இப்ப நம்ம நாவுக்கரச பெருமான் திருவதிகை தலத்துல திலகவதியார் கொடுத்த திருநீரை உடம்பெல்லாம் பூசி நம்ம திரு அதிகை வீரட்டான பெருமான் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அருளால இப்ப அவர் பழையபடி சைவ சமயத்தை சார்ந்தார். சரியா, இது தெரிஞ்சவனே என்ன பண்ணாங்க தமிழர்கள்லாம், அவங்கெல்லாம் எங்க பாடலி நகர்ல இருக்காங்க இல்லையா, அந்த பாடலி நகர் எங்களுக்கு தெரியுமா, இப்ப நம்ம கடலூர்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல தான் அந்த காலத்துல பாடலி நகர்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த காலத்து பேர் என்ன தெரியுமா, திருப்பாதிரி புலியூர். சரியா, திருப்பாதிரி புலியூர், இன்னைக்கு நம்ம அதை கடலூர் அப்படின்னு சொல்றோம். சரியா, அந்த இடத்துல இந்த தமிழர்கள்லாம் என்ன பண்ணாங்க, நம்ம நாவுக்கரச பெருமானை கூட்டிட்டு போய் நிறைய துன்பங்கள் கொடுத்தாங்க இல்லையா, நீட்டு நிறையில போட்டு பூட்டுனாங்க, 7 நாள் பூட்டி வச்சாங்க, அப்புறம் சோத்துல நஞ்ச கலந்து கொடுத்தாங்க, அப்புறம் யானையை வச்சு இடற வச்சாங்க இல்லையா, அப்புறம் கல்லுல கட்டி கடலுக்குள்ள போட்டாங்க. இந்த எல்லா துன்பங்கள்லயும் நம்ம நாவுக்கரச பெருமான் 5 எழுத்து அப்படியே மனசுல நினைச்சு, நம்ம பெருமான் திருவடிய நினைச்சு, நம்ம பெருமானையே பாடி துதிச்சு இந்த எல்லா துன்பங்கள்ல இருந்தும் மீண்டு வந்துட்டார் இல்லையா. இப்போ அந்த கல்லுல கட்டி போட்டாங்க இல்லையா கடலுக்குள்ள, அப்ப என்னாச்சு, அந்த கல்லு அதுவே தெப்பமா மாறி மெதந்து நம்ம நாவுக்கரச பெருமானை கொண்டு கரையில சேர்த்துச்சு இல்லையா. அந்த கரையில சேர்த்த ஊரு இப்ப கூட இருக்குது, அந்த இடத்த நம்ம இப்ப கூட போனா பாக்கலாம். அந்த ஊருக்கு என்ன பேர் தெரியுமா, கரை ஏற விட்ட குப்பம். சரியா, என்ன பேர்ல இருக்கு இப்போ, கரை ஏற விட்ட குப்பம் அப்படிங்கிற பேர்ல இருக்குது. அங்க ஒரு நாவுக்கரச பெருமானுடைய கோயில் இருக்குது. கடலூர்ல போய் கரையேற விட்ட குப்பம் எங்க இருக்கு, நாவுக்கரச பெருமான் கோயில் எங்க இருக்குன்னு கேட்டா எல்லாரும் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு அடுத்த வர போகும்போது பார்த்துட்டு வாங்கன்னா, அது ரொம்ப அழகான ஒரு அமைதியான இடம். சரியா, நம்ம நாவுக்கரச பெருமான் மிதந்து தப்பமா மிதந்து வந்து கரையேறின இடம் இல்லையா, அதனால அந்த இடத்த நம்ம நிச்சயமா தரிசனம் பண்ணணும். சரிங்களா, சரி, இப்போ நம்ம நாவுக்கரச பெருமான் கரையேறி என்ன பண்ணாரு, திருப்பாதிரி புலியூர் கோயிலுக்கு போய் அப்படியே பெருமானை வணங்கி நின்றுட்டாரு. சரியா, திருப்பாதிரி புலியூர்ல சாமி பாடலீஸ்வரர். சரியா, அந்த பாடலி நகர்ந்து இருந்ததுலயே முந்தி காலத்துல, அதனால அந்த சாமி பேரு பாடலீஸ்வரர்.
சரியா? பாடலீஸ்வரரை வணங்கி அப்படியே அந்த அந்த கோயிலே இருந்து அங்கே உழவர பணி எல்லாம் செஞ்சு பெருமானை வணங்கி பாடி அப்படியே சில நாட்கள் அங்கேயே இருந்துட்டார். நம்ம நாகரத்த பெருமான் எப்பவுமே எப்படி தெரியுமா, எந்த கோயிலுக்கு போனாலும் உழவர பணி செய்வார். உழவர பணிலாம் என்ன, சிவன் கோயிலெல்லாம் சுத்தம் பண்ணுறது, கோயில் அழுக்கெல்லாம் இல்லாம கழுவுறது, சுத்தம் பண்ணுறது, முள் புதரு எல்லாம் கிடக்கும்ல, செடி கொடி எல்லாம் மண்டி கிடக்கும்ல, அதையெல்லாம் சுத்தம் பண்ணி சாமி கோயிலை வளம் வர்றதுக்கு வழி பண்ணுறது, இதெல்லாம் உழவார பணி. அவர் கையில் எப்போதுமே உழவார படை ஒன்று வச்சுருப்பார். கவனித்து பாருங்க, அவரோட படத்தை எடுத்து பாருங்க, கையில் ஒரு உழவார படை வச்சுருப்பார். அதனால நம்ம ஞாபகரச பெருமானுக்கு உழவார படையாளி அப்படிங்கிற பேர் உண்டு. அவர் தான் உழவார பணி செய்கிறத முதன் முதல்ல எல்லாருக்கும் செய்து காமிச்சு அதனோட நன்மைகளை நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தவரு அவர் தான். சரிங்களா? சரி, அதனால நம்மளும் உழவார பணி செய்ய வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ணாம செய்யணும். சரிங்களா? சரி, இப்ப நம்ம பார்க்கலாமா, கதைக்கு வரலாமா? சரி, இப்ப பாடலி நகர்ல நம்ம சாமி பாடலீஸ்வரரை வணங்கி நம்ம ஞாபகரச பெருமான் அங்கேயே சில நாள் இருந்தார். அப்புறம் அவருக்கு என்ன தோணும், நம்ம திரு அதிகையில் இருக்கிற பெருமான் தானே அவர் ஆட்கொண்ட பெருமான் இல்லையா, அந்த பெருமானை பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்படும். அப்ப என்ன பண்ணுவாரு, அப்படியே திரு நம்ம திரு பாடலீஸ்வரர் கோயில்ல இருந்து கிளம்பி அப்படியே திரு அதிகைக்கு நடந்து வரார். சரியா? இப்ப திரு அதிகையில் இருக்கிற ஊர் மக்கள்லாம் அவர் அப்படியே வரவேற்கிறாங்க. ஏன்னா அவர் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு கடலூர்ல என்னென்னலாம் நடந்தது, திருப்பாவிரி புள்ளியூர்ல என்னென்னலாம் துன்பம் கொடுத்தாங்க சமணர்கள், அதுல இருந்தெல்லாம் மீண்டு வந்துட்டவர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படியே வணங்கி நிற்கிறாங்க எல்லாரும். அந்த ஊரே திரண்ட அவரை வரவேற்குது. அப்படியே திருவீதியெல்லாம் வீதியெல்லாம் அலங்காரம் பண்ணி அவர் வந்து வரவேற்கிறாங்க. அப்ப நம்ம நாகரத்த பெருமான் வந்து ரொம்ப எளிமையா இருப்பார். அவர் வந்து இடுப்புல ஒரு ஒரு வேட்டி, சரியா, அப்புறம் அப்படியே ஒரு உருத்திராக்கம், உடம்பெல்லாம் அழகா திருநீர் வெந்நீர், சரியா. அப்புறம் அவர் மனசெல்லாம் எப்பவுமே சிவபெருமானே நினைச்சிட்டு இருக்கும். அவரோட சிந்தனையெல்லாம் சிவபெருமான் திருவடியிலே வருடிக்கே இருக்கும். அப்ப சிவபெருமான நினைக்க நினைக்க என்னாகும், மனசெல்லாம் உருகும் இல்லையா, அப்ப கண்ணுல அப்படியே ஆனந்த கண்ணீர் வழிஞ்சிட்டே இருக்கும். என்ன, அவர் அப்படியே ஒரு வயசானவர், அவர் அவருக்கு வந்து 70 வயசு கிட்ட ஆயிடுச்சு. அவர் எப்போ சமணத்துல இருந்து சைவத்துக்கு வந்தாரோ அப்ப அவருக்கு 70 வயசு கிட்ட ஆயிடுச்சு. கையில ஒரு உழவார படை, ஆனா மனசெல்லாம் சிவபெருமான பத்திரம் நினைப்பு, சரியா, வாயெல்லாம் அப்படியே சிவபெருமான பாடுற பாடல். இப்படிதான் அவரோட தோற்றம் இருக்கும். இந்த தோற்றத்தை பார்த்தபோது அந்த ஊர் மக்கள்லாம் இப்படி ஒரு கருணையின் வடிவா இருக்கிற இவருக்கா சமணர்கள் இவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள்லாம் அப்படியே நினைச்சிட்டு நாவுக்கரச பெருமானம் அப்படியே வணங்கி நிற்பாங்க. நாவுக்கரச பெருமான் அப்படியே கோயிலுக்குள்ள வந்து திருவதிகை கோயிலுக்குள்ள வந்து பெருமானை வணங்கி நிறைய பாடல்கள் பாடுறார். அங்கேயே கொஞ்ச நாள் இருக்காரு, இருந்து அங்கேயே உழவார பணி செஞ்சுக்கிட்டு பெருமானை பாடிட்டு அப்படியே நம்ம நாள் இருக்கார். சரியா? நம்ம நாவுக்கரச பெருமான் பாடின பாட்டுலாம் எப்படி இருக்கும் தெரியுமா, திரு நேரிசை, திரு விருத்தம், திரு குறுந்தொகை, திரு தாண்டகம், இந்த 4 வகை பா தமிழ் பா வகைய அவர் அதிகமாக பயன்படுத்தியிருப்பார். சரியா? அதுல திருத்தாண்டகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த திருத்தாண்டகம்ங்கிற பா வகை வேற யாருமே பயன்படுத்தல, நம்ம நாவுக்கரச பெருமான் மட்டுமே பாடிக்கார் அந்த வகை பாக்கள். சரியா? அதனால நம்ம நாவுக்கரச பெருமானுக்கு தாண்டக வேந்தர்னே ஒரு பேருண்டு. சரியா? சரி, இப்ப நம்ம நாவுக்கரச பெருமான் பாடின பாடல்களை 4வது, 5வது, 6வது திருமுறையா தொகுத்திருக்காங்க. சரியா? மொத்த திருமுறைகள் எத்தனை தெரியுமா, 12. அதுல முதல் 3 திருமுறை நம்ம ஞானசம்பந்த பெருமானுடையது, அவருடைய பாக்கள் முதல் 3 திருமுறை. சரியா? 4வது, 5வது, 6வது திருமுறை நம்ம நாவுக்கரச பெருமானோடது, 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனாரோடது. சரியா? இப்போதைக்கு இந்த 7 திருமுறையை பத்தி மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மிச்சத்தை பத்தி ஆட்சி அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? முதல் 3 ஞானசம்பந்த, 4, 5, 6 திருநாவுக்கரச, 7 சுந்தரமூர்த்தி நாயனார். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்ப திரு அருகையில அப்ப நம்ம நாவுக்கரச பெருமான் அப்படியே பெருமானை வணங்கி சைவத்தை பரப்பிட்டு இருக்க. இப்போ இந்த தொந்தரவு எல்லாம் கொடுத்தாங்கல்ல நம்ம கடலூர்ல, நம்ம நாவுக்கரச பெருமானுக்கு தொந்தரவு எல்லாம் கொடுத்தாங்கல்ல, அப்ப சமணர்களுடைய தூண்டுதலால அந்த ஒரு பல்லவ மன்னன் தானே இவ்வளவு தொந்தரவும் கொடுத்தான் இல்லையா. அந்த பல்லவ மன்னன் பேர் என்ன தெரியுமா, மகேந்திரவர்ம பல்லவன். சரியா? அவன் வந்து சமணர்களுடைய அந்த தீய குணத்தால வந்த தூண்டுதலாலதான் அவன் அவ்வளவு தொந்தரவு கொடுத்தான். அப்புறமா நம்ம நாவுக்கரச பெருமானை பத்தி கேள்விப்பட்டு அவர் திரு அதிகையில அப்படியே கருணையின் திருவுருவா இருக்கார் அவர். அமைதியா இருப்பாரு. அவர் திரும்ப அந்த பல்லவ மன்னன் போய் எதுவும் சண்டை போட மாட்டாரு. அப்படியே சாத்துவீடு நினைவில் அப்படியே அவர் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம பல்லவ மன்னன் பல்லவ மன்னனுக்கே ரொம்ப கஷ்டமா போயிடும். அடடா, இப்படி ஒரு நல்லவருக்கு, இப்படி ஒரு உத்தமம் இருக்கு, நம்ம இவ்வளவு தொந்தரவு கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புத்தி வந்துடும். சரியா? அப்போ அவன் தான் பண்ணின துன்பங்கள், அவன் கொடுத்த துன்பங்களுக்கெல்லாம் அவனே வெட்கப்பட்டு அவன் என்ன பண்ணிடுவான், சமணத்தை ஒழிச்சு, சமணம் நல்ல நெறி இல்லை அப்படின்னு சொல்லி அதை ஒழிச்சுட்டு அவனும் திரு அதிகைக்கு வந்து நம்ம நாவுக்கரச பெருமானை வணங்கி நாவுக்கரச பெருமான் கிட்ட திருநீர் வாங்கி பூசிட்டு அப்படியே சைவத்துக்கு வந்துடுவான். யாரு? மகேந்திரவர்ம பல்லவன்கிற அந்த ராஜா, பல்லவ ராஜா. சரியா? அப்படி வந்தவர் என்ன பண்ணாரு, சமண சமயத்தை விட்டுட்டாரு, விட்டுட்டு சைவ சமயத்துக்கு மாறிட்டார். சரியா? இப்போ நம்ம பாதலி நகரில் நிறைய சமண பள்ளிகள், சமண பாழிகள்லாம் இருக்கும்ல, அவங்களோட வழிபாட்டு தலம், அவங்களுடைய வாழ்விடம் இதெல்லாம் வந்து பள்ளிகள் பாழிகள்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த இடத்துலலாம் இடிச்சு போட்டுட்டார். இடிச்சுட்டு அந்த இடிச்சு போட்ட கல்கள் கல்லெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கல்லில் மறுபடியும் பயன்படுத்தக்கூடிய கல்லெல்லாம் எடுத்துட்டு வந்து திரு அதிகையில் ஒரு சிவன் கோயில் கட்டுறார். சரியா? அந்த இடத்துக்கு குணவர ஈச்சரம்னு பேர். ஏன்னா இந்த மகேந்திரவர்ம பல்லவனுக்கு இன்னொரு பேர் இருந்துச்சு. அது என்ன பேர் தெரியுமா? குணபரன் அப்படிங்கிறது அவனோட இன்னொரு பேர். அவன் கட்டின கோயில் அதனால அந்த கோயிலுக்கு குணபர ஈச்சரம்னு பேர் வச்சு. சரியா? அந்த கோயில் இப்போ கூட திரு அதிகை கோயில், பெரிய கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் அது இருக்குது. ஆனால் அது செங்கலாலையும் சுதையாலையும் கட்டப்பட்டதுனால முழுசாக சிதிலம் அடைஞ்சு போச்சு. சரியா? அது இப்போ கூட நம்ம பார்க்கலாம். ஆனால் சிதிலமடைஞ்ச நந்தி, சிதிலமடைஞ்ச திருமேனி, அந்த சுவரெல்லாம் இடிஞ்சு விழுந்து கிடக்கு, சிதிலமடைஞ்சு இருக்குது. ஈவன் அந்த ஊர் மக்களுக்கே கூட குணவர ஈஸ்வரம்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு அது சிதிலமடைஞ்சு போயிடும். சரியா? ஆனால் அந்த குணவர ஈஸ்வரங்கிற கோயில் எதனுடைய அடையாளம்? உண்மை நெறி சைவ நெறி, மற்ற நெறியெல்லாம் உண்மை நெறி இல்லை அப்படிங்கிறத அந்த மகேந்திரவர்ம பல்லவன் உணர்ந்து கொண்டதற்கான அடையாளம். சரியா? நம்ம அடுத்த போம் போனா நம்ம பெரிய கோயில தரிசனம் பண்ணிட்டு அந்த குணபர ஈஸ்வரத்தையும் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? சரி, இப்ப குணபர ஈஸ்வரம் கோயில் எப்படி வந்ததுங்கிற கதை தெரிஞ்சுதா? சரி, இனி நாளை பார்க்கலாம். திருச்சி செம்பலம்.